आप सुन रहे हैं रेडियो रवीश।
नमस्कार, मैं रवीश कुमार। दिस पॉडकास्ट हैज बीन जनरेटेड बाय आर्टिफिशियल इंटेलिजेंस। द वॉइस यू विल नाउ हियर इज नॉट माइंड बट जनरेटेड बाय अ मशीन। वी आर ट्राइंग टू रीच न्यू ऑडियंसेस एंड दस मेकिंग यूज ऑफ व्हाट एआई हैज टू ऑफर। देयर माइट बी सम ट्रांसलेशन रिलेटेड इनएक्यूरेसीज। इन दैट केस प्लीज रेफर टू आवर मेन वीडियो।
நன்கொடை குறித்த காங்கிரசின் விளம்பரம் நிறுத்தப்பட்டது. தேர்தல் பத்திரங்கள் பகுதி 16. வணக்கம், நான் ரவீஷ்குமார். தேர்தல் நன்கொடை பத்திரங்களை பற்றி விவாதிக்கிறேன். இந்த பத்திரங்கள் பற்றிய செய்திகள் ஏற்கனவே செய்தித்தாள்களிலிருந்து மறைந்துவிட்டன. இப்போது அதை விளம்பரமாக வெளியிடும் முயற்சிகள் கூட பத்திரிகைகளால் மறுக்கப்படுகின்றன. இந்த விளம்பரத்தின் படத்தை காங்கிரஸ் ட்வீட் செய்துள்ளது. ஒரு பெரிய பத்திரிகை கூட இந்த உண்மையை வெளியிட துணியவில்லை என்று குறிப்பிட்டுள்ளது. அப்படியானால் இப்போது எதிர்க்கட்சிகளின் விளம்பரங்கள் தணிக்கை செய்யப்பட்டு பத்திரிகைகள் வெளியிட மறுக்கிறதா? காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் சுப்ரியா ஸ்ரீநேட்டின் அறிக்கையை கேளுங்கள். நாங்கள் பெற்ற நன்கொடைகளை பேப்பரில் வெளியிட விரும்பி இந்த விளம்பரத்தை வைத்திருந்தோம். நாங்கள் எங்கள் பெயரை கீழே சேர்த்து அனைத்து விவரங்களையும் வழங்கினோம். இருந்தபோதிலும் எங்கள் விளம்பரம் மறுக்கப்பட்டது. நாங்கள் பணம் கொடுக்க தயாராக இருந்தபோதிலும் அவர்கள் பயந்து அதை வெளியிட முடியவில்லை என்று சொன்னார்கள். இது ஏன் நடக்கிறது? இந்த நாட்டில் ஏன் இத்தகைய அச்சம் மற்றும் பயங்கரமான சூழல் நிலவுகிறது? இதுதான் கேள்வி. சில சிறிய செய்தித்தாள்கள் அதை வெளியிட்டன, ஆனால் பெரியவர்கள் பயப்படுகிறார்கள். மோடி ஜி ஹீரோவாக சித்தரிக்கப்பட்ட உள்ளடக்கத்தை மட்டும் ஏன் வெளியிட விரும்புகிறார்கள்? உண்மை என்னவென்றால், முக்கிய ஊடகங்கள் ஒரு விளம்பரத்தை வெளியிடுவதிலிருந்து பின்வாங்குகின்றன. ஒருபுறம் நடந்த மோசடி பற்றிய கேள்விகளை எழுப்புகின்றன. எதிர்க்கட்சிகளின் விளம்பரம் வெளிவராத நிலையில் அரசுக்கு எதிரான செய்திகள் எப்படி வெளியிடப்படும்? இந்தி ஆசிரியர்கள் புதிய இந்தியாவை பற்றி நீண்ட கட்டுரைகளை எழுதுகிறார்கள். எதிர்க்கட்சிகளை பயனற்றவர்கள் மற்றும் பலவீனமானவர்கள் என்று அழைக்கிறார்கள். ஆனால் தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் ஊழல் என்று வரும்போது அறிக்கைகள் முதல் தலையங்கம் வரை எதையும் எழுத மறந்துவிட்டார்கள். வருமான வரித்துறையினரும் அமலாக்கத்துறையினரும் சோதனை நடத்தும் அதே நிறுவனம், பாஜகவுக்கு பல கோடி ரூபாய் நன்கொடை அளிக்கும் அதே நிறுவனம், ஊழலுக்கு எதிரான போராட்டம் என்ன என்று யாராவது கேள்வி எழுப்ப வேண்டும். கொல்கத்தாவின் கெவெண்டர் குழுமத்தைச் சேர்ந்த நிறுவனங்கள் 2020 ஆண்டில் பாஜகவுக்கு ₹320 கோடி நன்கொடையாக அளித்தன. இந்த நிறுவனம் மொத்தம் 616 கோடிகளை நன்கொடையாக வழங்கியுள்ளது. ஈடி ரேட்டின் கீழ் ஒரு நிறுவனத்திடமிருந்து நன்கொடைகளை பாஜக ஏற்க வேண்டுமா? ஈடி ஈடுபாடு ஹவாலா வணிகம் அல்லது பணமோசடியை பரிந்துரைக்கும் இடத்தில் பாஜக ஏன் அத்தகைய நிறுவனத்திடமிருந்து நன்கொடைகளை ஏற்றுக்கொள்கிறது? மேலும் நிறுவனங்கள் லாபம் ஈட்டாத போதும் நன்கொடை அளிக்கின்றன, அல்லது அவை இருந்தால் அது மிகவும் பெயரளவுதான். இன்னும் அவர்கள் 100 முதல் 200 வரை கோடிகளை நன்கொடையாக வழங்குகிறார்கள். 2019 முதல் 20 வரை ஆம் ஆண்டில் கெவெண்டர் குழுமம் 1,200,000 லாபம் ஈட்டியது மற்றும் 195 கோடிகளை நன்கொடையாக வழங்கியது. 195 கோடியில் 144 கோடி லாபம் 1,200,000 இருந்தபோதும் பாஜகவுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது. வரியை மிச்சப்படுத்த இந்த நிறுவனங்கள் இவ்வளவு பணத்தை பத்திரங்களில் முதலீடு செய்தனவா? அப்படி தெரியவில்லை. அடுத்த ஆண்டு 2020 5.18 கோடி லாபம் கிடைத்தது. நிறுவனம் 175.5 கோடிகளை நன்கொடையாக வழங்கியது. இந்த நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் தங்களின் சம்பளம் உயர்த்தப்படவில்லை, ஆனால் நிறுவனம் 600 கோடி நன்கொடை அளித்ததை அறிந்தால் அவர்கள் வீட்டில் மகிழ்ச்சியில் மோடி மோடி என்று கோஷமிட்டிருக்க வேண்டும். ஆனால் 1,200,000, சில சமயங்களில் 5 கோடி லாபம் ஈட்டும் நிறுவனம் அடுத்த ஆண்டு சுமார் 200 கோடி நன்கொடை அளிப்பதை உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? பாஜகவுக்கு இவ்வளவு பணம் கொடுக்கும் இந்த தேசியவாதம் அற்ப லாபத்தில் இருக்கும் நிறுவனங்களில் எங்கிருந்து வருகிறது? இதில் ஏதோ விளையாட்டோ லஞ்சமோ வியாபாரமோ இல்லையா? ரீடுக்குப் பிறகு கிடைத்த நன்கொடைகள் மோடி அரசாங்கத்தின் ஏஜென்சிகள் நன்றாகச் செய்ததை நினைத்து எங்களை ரீடுக்கு தகுதியானவர்கள் என்று எண்ணி எங்களை கைது செய்து இப்போது கொஞ்சம் பணத்தை நன்கொடையாக வழங்குவோம் என்று நிறுவனங்களில் மகிழ்ச்சி அலை வீசியிருக்க வேண்டும். தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாமல், நாட்டிற்காக எல்லாவற்றையும் கொடுக்காமல், புதிய இந்தியாவின் குடிமக்களாகக் கருதும் கார்ப்பரேட் ஊழியர்களிடம்தான் இத்தகைய தேசப்பற்று காண முடியும். இன்றைய காணொளியில் உங்களாலும் இதை செய்ய முடியுமா என்று கேட்கிறோம். அதாவது, ஈடி டீம் வந்து உங்கள் கணக்கை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தால், உங்கள் மீது வழக்கு பதிவு செய்தால், நீங்கள் போய் பாஜகவுக்கு நன்கொடை கொடுப்பீர்களா? வாங்க, 100 முதல் 200 வரை கோடி மதிப்புள்ள பத்திரங்கள். நீங்கள் அழகாக இருப்பதால் நீங்களும் அதையே செய்வீர்கள் என்று எனக்கு தெரியும். நீங்கள் ஒரு தேசியவாதியாக இருக்க வேண்டும். ஒரு வழியாக மாட்டிறைச்சி ஏற்றுமதி செய்யும் நிறுவனமும் பாஜக அல்லனா குழுமம் பதப்படுத்தப்பட்ட உணவு மற்றும் இறைச்சி ஏற்றுமதியில் நாட்டின் மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்றாகும். மாட்டிறைச்சியை ஏற்றுமதி செய்யும் இரண்டு பெரிய நிறுவனங்கள் நாட்டில் இருப்பதாக குயின்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இவை இரண்டும் அல்லனா குழுமத்தைச் சேர்ந்தவை. ஒன்று அல்லனா பிரைவேட் லிமிடெட் என்று பெயரிடப்பட்டது, மற்றொன்று ஃப்ரிகோரிஃபிகோ அல்லனா. ஜனவரி 2019 இந்த குழு மீது வருமான வரித்துறை சோதனை நடத்தியது. 2 நாட்களாக அதன் 100 இடங்களில் ரெய்டு நடத்தப்பட்டது. ரெய்டு முடிந்து 3 மாதங்களுக்குப் பிறகு குழுமம் 20.00000 வரி ஏய்ப்பு செய்ததாக வருமான வரித்துறை அறிவித்தது. அதே ஆண்டில் அலனா குழுமத்தின் 3 நிறுவனங்கள் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான பத்திரங்களை வாங்கியுள்ளன. அவை பாஜக மற்றும் சிவசேனாவால் பணமாக்கப்பட்டன. பாஜக 2 கோடியும் சிவசேனா 5 கோடியும் பெற்றன. 2019 தேர்தல் வரை பாஜகவும் சிவசேனாவும் கூட்டணிக் கட்சிகளாக இருந்தன. 2020 கூட்டணி முறிந்த பிறகும் அந்த குழு 0.1 கோடி ரூபாய் மதிப்பிலான பத்திரங்களை வாங்கி பாஜகவுக்கு வழங்கியது. மாட்டிறைச்சி விஷயத்தில் பாஜகவின் அரசியல் நிலைப்பாடு இருந்தபோதிலும் மாட்டிறைச்சி ஏற்றுமதி செய்யும் நிறுவனத்திடமிருந்து நன்கொடைகளை பாஜக ஏற்கும் என்ற தகவல் ஆச்சரியமாக இருந்தது. இந்த நிறுவனங்களின் இயக்குநராக அன்வர் சவுகான் ஹுசைன் சவுகான் உள்ளார். 2000 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நிறுவனத்திடமிருந்து நன்கொடைகளை ஏன் பாஜக ஏற்க வேண்டும்? அப்படியானால் அதன் ஏஜென்சிகள் பாரபட்சமின்றி செயல்படுவதாக எந்த அடிப்படையில் கூற முடியும்? அனைத்து அறிக்கைகளையும் மதிப்பாய்வு செய்தால் நிறுவனங்கள் குறிவைக்கப்பட்டு சோதனைகள் நடத்தப்பட்டு அதே நிறுவனங்களுக்கு நன்கொடைகள் வழங்கப்படுகின்றன. யுபிஏ அரசாங்கத்தின் போது இந்திய கார்ப்பரேட் துறை இத்தகைய பாகுபாட்டை அனுபவித்தது. அப்போது கொள்கைகளை கடுமையாக விமர்சித்தது. இப்போது ரெய்டுகளுக்குப் பிறகு நன்கொடைகள் வழங்கப்பட்டு போனஸ் வடிவில் நிறுவனங்களில் தேசிய உணர்வை தூண்டுகின்றன. நவ்யுக் நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் பத்திரங்களை வாங்கி பாஜகவுக்கு நன்கொடையாக வழங்குவதில் எவ்வளவு மகிழ்ச்சியடைகிறார்கள் என்பதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனவே அவர்களின் மகிழ்ச்சியில் நாமும் பங்கு கொள்ளலாம். தி வயரில் சங்கீத் பருவா பிஷாரோட்டியின் அறிக்கை ஹைதராபாத் நவ்யுக் இன்ஜினியரிங் நிறுவனத்தின் நன்கொடை கதையை வெளிப்படுத்தியுள்ளது. இந்த நிறுவனம் 55 கோடி மதிப்புள்ள பத்திரங்களை வாங்கியது. இவை அனைத்தும் பாஜகவால் பணமாக்கப்பட்டது. அக்டோபர் 2018 20 பேர் கொண்ட வருமான வரி அதிகாரிகள் குழு இந்த நிறுவனத்தில் சோதனை நடத்தியது. 6 மாதங்களுக்குப் பிறகு நிறுவனம் 30 கோடி மதிப்பிலான பத்திரங்களை வாங்கியது. அனைத்தும் பாஜகவால் பணமாக்கப்பட்டது. நவ்யுக் இன்ஜினியரிங் நிறுவனம் நவ்யுக் குழுமத்தின் முதன்மை நிறுவனமாகும். இதே நிறுவனம்தான் சில்க்யாரா சுரங்கப்பாதையை அமைத்தது, இடிந்து விழுந்து 41 தொழிலாளர்களை 16 நாட்களாக சிக்க வைத்தது. சில்க்யாரா சுரங்கப்பாதை மோடி அரசின் சார்தாம் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இந்த நிறுவனத்திற்கு 2020 ரிஷிகேஷ் கர்ன்பிரயாக் ரயில் இணைப்பு திட்டத்தின் பணியும் வழங்கப்பட்டது. 2019 ஆந்திரப் பிரதேசத்தில் சந்திரபாபு நாயுடுவின் அரசாங்கத்திடமிருந்து நவ்யுக் பெற்ற போலவரம் அணைக்கான ஒப்பந்தம் ஜெகன் ரெட்டியின் அரசாங்கத்தால் ரத்து செய்யப்பட்டது. அந்த ஆண்டு அக்டோபரில் நவ்யுக் நிறுவனத்திடமிருந்து பாஜக 15 கோடி நன்கொடையாக பெற்றது. 2021 அதானி குழுமம் கிருஷ்ணாப்பட்டினம் துறைமுகத்தை கையகப்படுத்தியது. இது நவ்யுக் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது. அடுத்த ஆண்டு அக்டோபர் 2022 நவ்யுக் 10 கோடி மதிப்புள்ள பத்திரங்களை வாங்கினார். அவை மீண்டும் பாஜகவுக்கு வழங்கப்பட்டன. இந்த நன்கொடைகளுக்குப் பின்னால் ஒரு குறிப்பிடத்தக்க கதை உள்ளது. இந்த பெயர்கள் அனைத்தும் பல நாட்களாக பகிரங்கமாக உள்ளது. இன்னும் இந்த நிறுவனங்களின் வணிகங்கள் மூடப்படவில்லை. எனவே பத்திரங்களை வாங்கியவர்களின் பெயர்களை வெளியிடுவதை அரசாங்கம் ஏன் விரும்பவில்லை? ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்ட பின்னரோ அல்லது சோதனைகள் நடத்தப்பட்ட பின்னரோ நன்கொடைகள் பெறப்பட்டன என்பதை பொதுமக்கள் அறிந்து கொள்வார்கள் என்று பயப்படுகிறதா? ஹைதராபாத்தில் உள்ள மேகா இன்ஜினியரிங் நிறுவனம் பாஜகவுக்கு 600 கோடி ரூபாய் நன்கொடை அளித்துள்ளது. பல நிறுவனங்கள் இவ்வளவு லாபம் ஈட்டவில்லை. ஒரு நிறுவனம் ஏன் ஒரு கட்சிக்கு இவ்வளவு பணம் கொடுக்கிறது? இது எதிர்க்கட்சிகளுக்கும் நன்கொடை அளித்துள்ளது. ஆனால் உள்கட்டமைப்பு திட்டங்களை வழங்குவதற்கும் ரெய்டுகளை நடத்துவதற்கும் அதிகாரம் கொண்ட ஒரு கட்சி இதுபோன்ற கணிசமான நன்கொடைகளை பெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எந்த நிறுவனம் நன்கொடை அளித்தாலும் அதிகபட்ச நன்கொடையை பாஜகவுக்கே தருவதாக தெரிகிறது. தேர்தல் நடந்தபோதெல்லாம் யாராவது பத்திரங்களை வாங்கியிருந்தாலும் அவற்றில் கணிசமான பகுதியை பாஜக பணமாக்கியுள்ளது. 333 பேர் பத்திரங்களை வாங்கியதாகவும், அதில் 15 பேர் மட்டுமே 159 கோடி நன்கொடை அளித்ததாகவும் எக்ஸ்பிரஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த 159 கோடியில் 70% பாஜக பெற்றுள்ளது, அதாவது 115 கோடி. இந்தியாவில் ஏராளமான நன்கொடையாளர்கள் இருப்பதால் கேள்வி எழுகிறது, அவர்கள் அனைவரும் பாஜகவுக்கு நன்கொடை அளிக்கிறார்களா அல்லது சிலர் மற்ற கட்சிகளுக்கு பங்களிக்கிறார்களா? இந்த நன்கொடைகள் எம்பி களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் பாஜகவுக்கு அளிக்கப்பட்டதா? எம்பி களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப நன்கொடை வழங்க வேண்டும் என்ற விதி ஏதும் இல்லை என பலமுறை கூறப்பட்டுள்ளது. பாஜக கணக்குகளை எப்படி கையாண்டாலும் அதிக நன்கொடைகளை அவர்கள் பெற்றுள்ளனர் என்பது தெளிவாகிறது. பாஜகவுக்கு 285 கோடி நன்கொடை அளித்ததாக எந்த நிறுவனமும் வெளிப்படையாக கூறியுள்ளதா? பாஜகவில் 300 எம்பிக்கள் இருப்பதால் கணக்கீடுகள் இன்னும் கூடவில்லை. பிஜேபிக்கு ஒரு நிறுவனம் 50 கோடி நன்கொடை அளித்தாலும் ஒரு எம்பி கணக்கீட்டில் அர்த்தம் இல்லை. பாஜக தவறாக வழிநடத்த முயற்சிக்கிறதா? இது சட்டத்தை அறிமுகப்படுத்தியது மற்றும் மிகப்பெரிய பயனாளி. ஆதித்ய பில்லா குழுமம் பாஜகவுக்கு 285 கோடி நன்கொடை அளித்துள்ளது. கிராசிம் என்ற நிறுவனம் இவ்வளவு பெரிய தொகையை நன்கொடையாக வழங்கியபோது ஊழியர்களின் சம்பளத்தையும் உயர்த்தியதா? ஒரு நிறுவனத்திடம் 285 கோடி நன்கொடை அளிக்கும் அளவுக்கு உபரி பணம் உள்ளதா? இந்த நன்கொடைக்கு ஈடாக கிராசிமின் லாபம் தொடர்ந்து உயரும் வகையில் மலிவான ஆடைகள் இறக்குமதி தடை செய்யப்பட்டதா? ஆதித்ய பில்லா குழும ஊழியர்களின் சம்பள விவரம் பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுக்கு இந்த குழு 555 கோடி நன்கொடை அளித்த காலகட்டத்தில் நிறுவன ஊழியர்களின் சம்பளம் எவ்வளவு உயர்ந்துள்ளது என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. சந்தை அறிக்கைகளை கருத்தில் கொள்ள வேண்டும். மக்கள் நுகர்வுக்கு பணம் இல்லை, அவர்களின் பணிச்சுமை அதிகரித்து வருமானம் தேக்கமடைந்துள்ளது. அத்தகைய சூழ்நிலையில் நிறுவனம் 555 கோடிகளை நன்கொடையாக வழங்கினால் அது அதன் ஊழியர்களுக்கு போனஸ் வழங்க வாய்ப்புள்ளது. ஆதித்ய பில்லா குழுமத்தின் ஊழியர்கள் எங்கள் வீடியோவை தங்கள் வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்து கொள்ளலாம் மற்றும் ரவீஷ் மோடி ஜிக்கு 285 கோடி கொடுக்கப்பட்டதாகவும் இன்னும் எங்கள் சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிறுவனங்களும் தேர்தல் பத்திரத்தை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு இவ்வளவு பெரிய தொகையை நன்கொடையாக அளித்தனவா அல்லது பத்திரத்தின் மூலம் அவர்களின் தேசிய உணர்வு விழித்தெழுந்து 500 முதல் 600 வரை கோடி நன்கொடை அளிக்க வழிவகுத்ததா? ஆதித்ய பில்லா குழுமத்தின் மனிதவளத் தலைவர் சன்பிரித் மிஸ்ராவின் அறிக்கையுடன் ஏப்ரல் 2020 இந்த செய்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வெளியிடப்பட்டது. அவர்கள் வேலைகள் தொடர்பான தார்மீக தரத்தை நிலைநிறுத்துவதாக குறிப்பிட்ட அவர், வணிகம் போராடினாலும் வேலைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். சாத்தியமான பணிநீக்கங்கள் பற்றி கேட்டபோது அந்த ஆண்டு சம்பளத்தை அதிகரிக்க வேண்டாம் என்று முடிவு செய்ததாக மிஸ்ரா விளக்கினார். சம்பள உயர்வுக்கு போதிய பணம் இல்லை என்று அந்த நிறுவனம் கூறியும் பாஜகவுக்கு 285 கோடி நன்கொடை அளித்தது முரண்பாடாக உள்ளது. இந்த குழுவின் மொத்த நன்கொடை தொகை 555 கோடி. அப்படியென்றால் இந்த சுரண்டல் விளையாட்டை நடுத்தர வர்க்கம் புரிந்து கொண்டதா? ஸ்டேட் வங்கி வெளியிட்டுள்ள பட்டியலில் 466 கோடி ரூபாய் கணக்கு இல்லை. இது நாட்டின் மிகப்பெரிய வங்கியாகும். இது தனது வாடிக்கையாளர்களிடமிருந்து விரிவான தகவல்களை சேகரிக்கிறது. ஆனால் 466 கோடி பத்திரத்தை வாங்கியது அல்லது மீட்டெடுத்தது யார் என்று தெரியவில்லை. 466 கோடியாக இருந்தாலும் வாங்குபவர் யார் என்று தெரியவில்லை என்று பட்டியல் கூறுகிறது. இதனால் 466 கோடி ரூபாய் பத்திரத்தை வாங்கியவர் ஸ்டேட் வங்கிக்கு தெரியாமல் உள்ளது. தேர்தல் பத்திரங்கள் மூலம் பாஜக மொத்தம் 8252 கோடி நன்கொடை பெற்றுள்ளதாக சித்தார்த் வரதராஜன் ட்வீட் செய்துள்ளார். ஆனால் 6000 கோடி நன்கொடைகள் பற்றிய தகவல்களை மட்டுமே தேர்தல் ஆணையம் மற்றும் எஸ்பிஐ வெளியிட்டுள்ளது. ஏப்ரல் 2019 முன்னர் நன்கொடையாளர் தகவல்களை வெளியிடுமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியது. ஆனால் பாஜக இணங்க தவறியது. இந்த சாதனையை அது பராமரிக்கவில்லை என்பதை குறிக்கிறது. 2252 கோடி நன்கொடைகள் குறித்த தகவல்களை பாஜக மறைத்து வருகிறது என்பது இதன் மூலம் தெரியவந்துள்ளது. அதாவது பத்திரங்களிலிருந்து பாஜக பெற்ற மொத்த தொகையில் 25% எங்கிருந்து வந்தது என்பது பற்றிய தகவல்கள் வெளியிடப்படவில்லை. பத்திரங்களுக்கு பின்னால் உள்ள ஊழல் பற்றிய செய்திகள் வெளியிடப்படவில்லை என்றால், விளம்பரங்கள் இல்லை என்றால் செல்வாக்கு எங்குள்ளது என்பது தெளிவாகிறது. மோசடி குறித்த தகவல் அல்லது அறிக்கைகள் வெளியிடப்படுமா? விசாரணையைப் பொறுத்தவரை பாஜக பெற்ற ஆயிரக்கணக்கான கோடி நன்கொடைகள் லஞ்சம், வணிக பரிவர்த்தனையின் ஒரு பகுதியா, அல்லது நிறுவனங்கள் இவ்வளவு பெரிய தொகையை நன்கொடையாக வழங்குவதற்காக பணமோசடியில் ஈடுபட்டுள்ளனவா என்பதை அமலாக்க இயக்குநரகம் ஈடி தீர்மானிக்க முடியாது. பிஜ்க்கு நன்கொடை அளித்த 10 பெரிய நிறுவனங்களில் 9 கனிம மற்றும் எஃகு துறையுடன் தொடர்புடையவை. பிஜேடி மொத்தம் 775 கோடிகளை பெற்றுள்ளது. இந்த நிறுவனங்கள் ஒப்பந்தங்களை பெறும்போது மக்களின் வீடுகள் அழிக்கப்படுகின்றன, காடுகள் வெட்டப்படுகின்றன. அப்படியென்றால் தேச வளர்ச்சி என்ற போர்வையில் ஒப்பந்தங்களுக்கு ஈடாக இந்த நிறுவனங்கள் ஆளும் கட்சிக்கு எவ்வளவு பணம் கொடுத்துள்ளன என்பதை பொதுமக்கள் ஏன் அறியக்கூடாது? பாதிக்கப்பட்ட உள்ளூர் மக்களுக்கு இந்நிறுவனங்கள் இழப்பீடு வழங்குமா? ஒரு பைசா கூட வழங்கப்படாது. இதனால்தான் தேர்தல் நன்கொடை பத்திரங்களை மீட்டெடுப்பதற்கான ஒரு வடிவமாக முத்திரை குத்தப்பட்ட காங்கிரஸ் விளம்பரத்தை ஊடகங்கள் வெளியிட மறுத்தன. பிரதான ஊடகங்களும் இந்த நிறுவனங்களின் விளம்பரங்களைச் சார்ந்தே இருக்கின்றன. இந்த தொடர்பை நீங்கள் புரிந்து கொண்டவுடன் உங்கள் சொந்த சூழ்நிலையிலும் தாக்கத்தை நீங்கள் காண்பீர்கள். வணக்கம், நான் ரவீஷ்குமார்.